புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக சைக்கிள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை மச்சுவாடி தமிழ்நாடு சைக்கிள் ஓட்டுதல் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு நடராஜன் என்கின்ற போஸ் அவர்கள் மீண்டும் மிதிவண்டி பயணம் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
என்னுடைய பேர் நேம் வந்து போஸ். புதுக்கோட்டையில மச்சோடியில இருக்கு என் வீடு. 66 பிறந்த தேதி 86ல இருந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சேன்.
இப்ப நிறைய சிறப்பு தினங்கள் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வர மாதிரி உலக மிதிவண்டிக்குன்னு ஒரு சிறப்பு தினத்தை கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்க ஐயா இருக்கு?
அதாவது சைக்கிள் அப்படிங்கறது வந்து நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லுவேன். சைக்கிள் வந்து நம்ம நாட்டுக்கு 1900க்கு அப்புறம், அதாவது ஒரு 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அறிமுகமானுச்சு. நம்ம வந்து ஏழைகள் இல்லாதவங்கெல்லாம் அப்போ போக்குவரத்துக்கு வந்து சைக்கிளை தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயுமே சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் வச்சு அவங்க ஓட்டுறதுனால நமக்கு வந்து இப்போ சொல்கிறாங்களே பொல்யூஷன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்போ இருந்தது கிடையாது. அவங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனையும் இல்லை. சைக்கிள் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ நமக்கு ஒரு வண்டி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு பெட்ரோல் தேவைப்படுது, பெட்ரோல் போடுறோம், அதனால் புகை வருது, மாசு கட்டுப்பாடு பிரச்சனை வருது அப்படிங்கிற பிரச்சனைலாம் அப்போ இல்லை. உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தது. அதே சமயம் அவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தது சைக்கிள். அது இப்போ இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் காரு பைக் இருக்குது. சைக்கிளை அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. சைக்கிளை யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் இருக்குதோ இல்லை, ஆனால் அவங்க அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை ஒரு கௌரவ குறைச்சலாக அவங்க நினைக்கிறாங்க சில பேர். சில பேர் அவங்களால முடியறதில்ல. அதனால் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத கூட இருக்கலாம் இல்லையா. அதுக்காக அந்த சைக்கிள் தினத்தை நம்ம கொண்டாடி அதை மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், அதாவது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம்
ஐயா. இப்போ பொதுவாக மிதிவண்டி ஓட்டுறதுனால உடலுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் கிடைக்குதுங்க ஐயா?
இருக்குனே நான் வந்து ஏன் என்னுடைய பிறந்த தேதியை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிறந்த தேதி 1966 அப்படின்னு சொன்னேன். 86ல் நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வயசு கிட்டத்தட்ட 60 நெருங்குது. ஆனால் என்னுடைய உடல் வலிமை 40 வயதுக்கு ஒத்ததாக இருக்கும். அதை என்னால் அடித்து சொல்ல முடியும். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிறத காட்டிலும் நான் சைக்கிள் ஓட்டினேன் அப்படிங்கிறது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். சைக்கிள் ஓட்டுறதுனால எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு மாற்றம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 86ல் வந்துட்டு நான் சைக்கிள் ஓட்டினதை காட்டிலும் அதை இடையில நான் ஓட்டாம விட்டுட்டேன். அதாவது 86லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நான் சைக்கிள் ஓட்டினேன். அதற்கு பிறகு அதை நான் சைக்கிள் ஓட்டுறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜிம் பயிற்சி பண்ணேன், ரன்னிங் பயிற்சி பண்ணேன், ஜாக்கிங் பயிற்சிலாம் பண்ணேன், வாக்கிங்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷமா எனக்கு சைக்கிள் மேலே மறுபடியும் எனக்கு ஒரு திருப்பி ஓட்டுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு மறுபடியும் நான் சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படி ஓட்டம் வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு சும்மா ஒரு மேம்பாக்கா சொல்லலை, அனுபவ ரீதியாக சொல்கிறேன். என்னுடைய உடல் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருந்தது. ப்ளஸ்ஸு அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, நரம்பு தசை எலும்பு பலமாகிறது எனக்கு வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தேன். அது நல்லா எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அதனால எனக்கு ஏன்டா அவனால ஓட்டாமல் விட்டோம் அப்படின்னு கூட நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதனால் மற்றவங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, சைக்கிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட பழகிக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக அவனால் முடிஞ்ச அளவு வேகமாக ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு சுமாராக ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரையும் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி வாரத்தில் ஒரு 4 நாள் அல்லது ஒரு 3 நாள் ஓட்டிங்கன்னா, உங்களுடைய எலும்பு தசை நரம்பு பலமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றக்கருத்தும் கிடையாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்
ஐயா. இப்ப பொதுவா இந்த நீரிழிவு நோயாளிகள் சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்காரங்க மிதிவண்டி வந்து ஓட்டலாமா, அதனால அவங்களுடைய உடம்புக்கு பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
நீரிழிவு நோயாளி அப்படிங்கிறத வந்து சில பேர் அதிகமா பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, சில பேர் ஒரு ஆரம்ப நிலையில் இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்க பாடி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நிலைமை. அந்த நிலைமை வந்து அவங்க எந்த மருத்துவர்கிட்ட காமிச்சுக்கிறாங்களோ அந்த மருத்துவருடைய ஆலோசனையின்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். என்னோட பொதுவான அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்கரை வியாதி அதிகமா பாதிக்கப்படாதவங்க, ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க சைக்கிளை ஓட்டி பழகிக்கலாம். ஏன்னா மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து பறக்கிறதுக்கு அடிமை. நம்ம வந்து எதை நம்ம பழகிக்கிறோமோ கரெக்டா ஒரு 2 மாசம் அல்லது 3 மாசம் தொடர்ச்சி அதை பண்ணினோம்னா அதுக்கு நம்ம பழகிடுவோம். அது எனக்கு அனுபவபூர்வமா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நீங்க அதை செய்யறதுனால நல்ல பலன் கிடைக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம்.
ஐயா, இப்ப பொதுவா குழந்தைகளுக்கு எந்த வயதுல ஒரு மிதிவண்டியை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி அளிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்ட பழகிறதுக்கு ஒரு எளிமையானதா இருக்குங்க ஐயா?
நம்ம வந்து பிறந்தவொன்னே நடக்க முடியறதில்ல, பிறந்து 1 வருஷம் அல்லது 8 மாசம், 8 மாசத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும்ல. அது போல சின்ன பிள்ளைங்க வந்துட்டு ஒரு நம்ம 3 சக்கர வண்டியை நம்ம எப்போ கொடுக்குறோம், 3 சக்கர வண்டியை ஒரு 2 வருஷத்துல கொடுத்துட்றோம், அதை ஓட்ட பழகிக்கிறாங்க. அப்படியே பழகிக்கலாம், சாதாரண ஒரு சைக்கிளில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 3 வயசுலேருந்து கூட கொடுத்து பழகிக்கலாம். ஆனால் அதை ஒரு விளையாட்டா, ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபடுறதா இருந்தால், அதாவது சைக்கிள் விளையாட்டில் ஈடுபடுறதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 6 வயசுலேருந்து கூட ஆரம்பிக்கலாம், 6 வயதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றது என்னோட அபிப்பிராயம்.
இப்போ இந்தியா தவிர மற்ற உலக நாடுகளில் மிதிவண்டி ஓட்டுறது அப்படிங்கறத குறித்து எப்படிப்பட்ட ஒரு போக்கு இன்றைய காலகட்டத்தில் நிலவுதுங்க ஐயா?
இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை தவிர மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா மிதிவண்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு 3 நகரத்தை இணைக்கிற மாதிரி ஒரு 150 கிலோமீட்டருக்கு சைக்கிளுக்கு மட்டுமே ஒரு ட்ராக் இருக்கு. ட்ராக்னா ஒரு வழி, அதில் சைக்கிள் ஓட்டுறவங்க மட்டும்தான் போக முடியும். அது ஒரு 3 நகரத்தை வந்து அது இணைக்குது. அதே போல் சைனாவிலும் இருக்குது, அதே போல் ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு கிட்டத்தட்ட பிரான்ஸை சுற்றி வருவாங்க. அதுக்கு பேர் டூட்டி ஃப்ரான்ஸ். ஒரு 15 நாளைக்கு பிரான்ஸே சுற்றி வருவாங்க, சைக்கிள் திருவிழா மாதிரி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதில் வந்து கலந்துக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே இருக்கும். 1000ங்கிறது நம்ம ரொம்ப குறைச்சலாக சொல்கிறேன், அதுக்கு மேலே தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம டிவியில் ஸ்போர்ட்ஸ் சேனலில் காமிப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் வந்து மேலை நாடுகளில் வந்துட்டு சைக்கிளை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, சைக்கிள் வந்துட்டு யார் வேணாலும், அதாவது ஒரு 5 வயதிற்கு மேலே ஒரு வயதானவங்க வர யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவ சக்திக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பண்ண முடியும், பயிற்சி பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் மேலை நாடுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குளிர் பிரதேசம், அவங்களுக்கு வந்து அந்த குளிர் பிரதேசம் அப்படிங்கிறதுனால சுவாச குழாயில் வந்து சளி அடைப்பு இருக்கும், சுவாச குழாய் பிரச்சனை இருக்கும், அதுக்காக ஒரு தீர்வாகவும் சைக்கிள் ஓட்டுறாங்க. வேறு எந்த விளையாட்டுலையும் நீங்கள் அந்த மூச்சு குழாய் பிரச்சனையை சரி பண்ண முடியாது. மூச்சு பயிற்சி பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா சைக்கிள் ஓட்டணும். நீங்கள் ஒரு அத்லட்டாவோ அல்லது ஒரு ஜிம் பயிற்சி பண்ணிங்கனாவோ ஓரளவுக்கு சரி பண்ணலாமே ஒழிய, சைக்கிள் ஓட்டும் போது கிடைக்கிற நிவாரணம் மாதிரி வேறு எதுலேயுமே வேற எந்த விளையாட்டுலையுமே கிடைக்காது. அதுவும் எனக்கு ஒரு அனுபவபூர்வமான உண்மை. எனக்கு சளி பிரச்சனை இருந்தது, அதுக்கு இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிருந்து எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% சரியாச்சு அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கு. பிரீத்திங் பவர் என்ன அப்படிங்கிறத வந்து உணர்ற அளவுக்கு எனக்கு பிரீத்திங் அந்த சுவாசம் நல்லா இருக்குது எனக்கு. அது காரணம் சைக்கிள் தான் அப்படிங்கிறதும் நான் உணர்ந்துட்டேன். அது வந்து அந்த பிரச்சனை வந்து மேல நாடுகளுக்கு அதிகமாக இருக்குது. அது காரணத்துக்காகவும் நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க, அதை விரும்புகிறாங்க. நம்ம நாட்டில் அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க, இருந்தாலும் சைக்கிளை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ரொம்ப கம்மி. அவங்க வந்துட்டு வண்டியில் போகணும், காரில் போகணும், சைக்கிள் ஓட்டுறது ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கு. இருந்தாலும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ரொம்ப கம்மி. உடல் ரீதியா மன ரீதியா இன்னும் சொல்ல போனா மன ரீதியாவே ஒரு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சைக்கிள் ஓட்டுறதுனால. அதை உணர்ந்தாங்கன்னா நிச்சயம் நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுவாங்க. சைக்கிள் விளையாட்டு வந்து வருஷத்துக்கு நேரம் நடக்குது, அதுல வர்ற என்ட்ரிங்ல அதாவது அதுல கலந்துக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 140 கோடி உள்ள இந்தியாவில் ஒரு ஒரு எத்தனை பேர் இருக்கணும் சைக்கிள் வீரர்கள்? ஆனா அந்த அளவுக்கு இல்ல. அது காரணம் வந்து அது விழிப்புணர்ச்சி இல்ல. ஆனா மேலை நாடுகள்ல ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா விழிப்புணர்ச்சி இருக்கு, அவங்க நல்லா சைக்கிள் ஓட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்தியால இல்லைன்னு தான் சொல்றேன்.
ஐயா, இப்ப இந்தியாவிலயும் சரி உலக நாடுகளையும் சரி விளையாட்டுத் துறையில மிதிவண்டி ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு போட்டி எந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்கத்தக்கதா இருக்குது, அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
மிதிவண்டி போட்டிகள் வந்து ஒலிம்பிக்ல இருக்கு, ஆனா அந்த போட்டிகளை வந்து இந்தியா இதுவரைக்கும் ஒலிம்பிக்ல ஜெயிச்சதே கிடையாது. மற்ற ஹாக்கியில இது மற்ற அத்லீட்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கப்பு வாங்கியிருக்கு, ஒலிம்பிக்ல ஜெயிச்சிருக்கு. ஆனா கிரிக்கெட்ல இப்ப பேர் சொல்ற மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா சைக்கிளை பொறுத்தளவும் ஒலிம்பிக்ல போயிட்டு அட்டன் பண்ணி ஒரு காலகட்டத்தில் தகுதி பெற்று ஒலிம்பிக்ல கலந்துக்கிற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அதுல இவங்க மெடல் வாங்கல, இதுவரையும் இந்தியா மெடல் வாங்கல, அந்த அளவுக்கு தான் இந்தியா இருக்குது. ஆனா மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸு, இங்கிலாந்து, இத்தாலி, ஜெர்மன், சைனா, கனடா, இவங்களாம் அந்த சைக்கிள் போட்டியில் அதாவது மிதிவண்டி போட்டியில் கலந்துக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நடந்த ஒலிம்பிக் போட்டியப்போ அதில் வந்து இங்கிலாந்து தான் சாம்பியன்ஷிப் அடித்தாங்க சைக்கிள் போட்டியில். ஆனால் அந்த அளவுக்கு இந்தியாவில் யாரும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சதா எனக்கு இதுவரையும் தெரியல. அந்த அளவுக்கு திறமை இல்லையா இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையாங்கிறது எனக்கு புரியலை.
ஐயா, இப்ப மிதிவண்டியை பொறுத்த அளவுல நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய மிதிவண்டி எல்லாருமே நம்ம பயன்படுத்துவோம். ஆனா போட்டிகளுக்கு அப்படிங்கிறப்ப இந்த சாதாரண மிதிவண்டியை தாண்டி ஒரு சிறப்பான மிதிவண்டிகளை போட்டிக்குன்னே இருக்கக்கூடிய மிதிவண்டிகளை நிறைய பயிற்சி வீரர்கள் ஓட்டிட்டு போவாங்க, நிறைய பார்த்துருப்போம். அந்த வகையில சாதாரண மிதிவண்டிக்கும் மிதிவண்டி போட்டிகள்ல பயிற்சி எடுக்கக்கூடிய மிதிவண்டிக்கும் என்னங்க வேறுபாடு?
வேறுபாடுங்கிறது வந்து அதோட எடையிலையும் அதோட வேகத்திலையும் அதோட நுணுக்கத்திலையும் அதோட தொழில்நுட்பத்திலையும் ரொம்ப வேறுபாடு இருக்கும். சாதாரண சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு இரும்புல செய்யப்பட்டிருக்கும். ஆனா இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கிறது அதாவது மிதிவண்டி போட்டிக்குன்னு பயன்படுத்துற சைக்கிள் வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜ் சொல்றோம் பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப நவீனமா மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல், கார்பன் அப்படிங்கிற மெட்டல், அலாய் அப்படிங்கிற மெட்டல், இந்த மெட்டலில் வந்து எதுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த மெட்டலை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அதோட எடை மிக இலகுவாக இருக்கும். சுமாராக சொல்லப்போனால் சாதாரண சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோ இருக்கும், அல்லது 20-25 கிலோ கூட இருக்கலாம் சில சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் மிதிவண்டி போட்டிக்கு பயன்படுத்துகிற சைக்கிளோட எடை 5 கிலோ, மினிமம் 5 கிலோ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 கிலோ, இதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட எடை ஏன் அந்த அளவுக்கு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெட்டல் அந்த உலகம் தான் காரணம். அந்த அளவுக்கு தயார் பண்ணுறதுக்கு இன்னும் இந்தியாவில் தொழில்நுட்பம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து இந்த எடை கம்மியாக இருக்கிறதுனால அதோட வேகம் வித்தியாசப்படும், சாதாரண சைக்கிளுக்கும் அதுக்கும் வேகம் வித்தியாசப்படும். அப்புறம் எடையில் இந்த அளவுக்கு மாறுபாடு இருக்குது, அதே போல் தொழில்நுட்பத்திலையும் மாறுபாடு. அந்த அது ரன்னிங்கில் போகிறதுக்காக செயின், அந்த பாட்டம் அப்படின்னு பாட்டம் செட் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த பகுதி, அந்த ஹப்புன்னு சொல்கிற பகுதி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அக்யூரஸின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது நுணுக்க வேலைப்பாடுகளோட நீண்ட நாள் உழைப்பதற்கு தகுந்தா போல் ரொம்பவும் நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும். அப்புறம் வந்து அதனால அதோட வேகம் அதிகரிக்கும், அதோட ட்ரையாங்கிளோட செயல் வித்தியாசப்படும். சாதாரண சைக்கிளுக்கும் அந்த போட்டியில் கலந்துக்கிற சைக்கிளுக்கும் உள்ள ட்ரையாங்கிளோட மெத்தடு வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால அதோட விலையும் அதிகம். இப்போ சாதாரண சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 ரூபாய் நம்ம போயிட்டு இங்கே புதுக்கோட்டையில் வாங்கிடலாம். அதே சமயம் ஒரு போட்டிக்கு பயன்படுத்திக்கிற மிதிவண்டியை வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் இல்லை அந்த லெவல், அதாவது அந்த போட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு நுட்பமான எடை குறைவான மிகச்சிறந்த ஒரு பைசைக்கிள், அதாவது ஒரு மிதிவண்டி இந்தியாவில் கிடையாது, மேனுஃபேக்சர் இல்லை. அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்தியா. இப்போ போட்டியில் கலந்துக்கிறவங்கலாம் வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கிறாங்க, அல்லது வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சு விற்பனை விற்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. அப்போ தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, பம்பாயில் இருக்குது, அதோடய கடைகள் அதோட இதெல்லாம் அங்கே இருக்கு, அங்கே போய் வாங்கிக்குவோம். ஆனால் அவங்க வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சிக்கிறாங்க, டைரெக்டாகவும் வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சிக்கலாம். ஆனால் அந்தளவு சைக்கிள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் இல்லை, அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லை. சாதாரண ஒரு டூ வீலர் பாருங்க, கொலாபரேஷனில் யமஹா ஹோண்டா சுசுகின்னு சொல்லிட்டு நிறைய பைக் வந்துருச்சு. அதுக்கு ஈக்குவலாக அதாவது அதுக்கு இணையாக நம்ம ராயல் என்ஃபீல்டு வந்து பைக்குகளை தயார் பண்ணுது, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதே போல் காருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெளிநாட்டு கார்கள் வந்துருச்சு, அதுக்கு இணையான தொழில்நுட்பமுடைய நம்ம இந்திய டாடா கார்கள் வந்து நம்ம நாட்டில் போய்கிட்டு இருக்கு. அதுலலாம் தொழில்நுட்பம் நல்லா வந்துருச்சு, ஆனால் சைக்கிளில் இல்லை. அதுக்கு சாதாரண சைக்கிளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, விலையிலையும் அப்படி தான். இப்போ அதோட விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 லட்சத்துலேருந்து 15 லட்சம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். 15 லட்சம் வரையும் சைக்கிள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, AUDI ஆடி கார், அது ஒரு ஜெர்மன் பிராண்டு, அவங்களும் சைக்கிள் தயார் பண்ணுறாங்க. அதே போல் BMW சொல்கிறோம் பாருங்கள், ஒரு கார் கம்பெனி, அவங்களும் ஜெர்மனி தான், அவங்களும் சைக்கிள் தயார் பண்ணுறாங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 15 லட்சம். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது டியூட்டியெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அதோட விலை 25 லட்சத்துக்கு மேலே போயிடும். அது விலையும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதே சமயத்தில் அந்தளவுக்கு தொழில்நுட்பமும் இருக்கும், அந்தளவுக்கு அதை நம்பகத்தன்மையாகவும் இருக்கும். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் இந்தியாவில் இல்லை, அதை யாரும் தயார் பண்ணலை, அதை யாரும் மெனக்கடலை. அந்தளவுக்கு சைக்கிளிஸ்ட்டு இல்லை இந்தியாவில், சுமாராக தமிழ்நாட்டில் ஒரு 1000 சைக்கிளிஸ்ட்டு தேர்வாங்களாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் 1000 சைக்கிள் இருந்தாங்க, ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் ஒரு 25000 பேர் இருக்காங்க, இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது தான் நம்ம அந்த தொழில்நுட்பத்துக்கு இந்தியா வந்து அந்த தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து இந்தியா சைக்கிள் தயார் பண்ண முயற்சி பண்ணும். இந்தியாவில் உள்ள சைக்கிள் தயார் பண்ணுறவங்க ஏற்கனவே இருக்காங்கள, அவங்க வந்து அதை முயற்சி பண்ணுவாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சைக்கிள் இங்கே மேனுஃபேக்சர் இல்லை, ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மேனுஃபேக்சர் இல்லை, நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்குது.
ஐயா, இப்போ பொதுவாக பெண்கள் மிதிவண்டி ஓட்டுவதால் அவங்களுடைய உடலுக்கு என்ன மாதிரி ஒரு வலு கிடைக்கிது, அவங்களுடைய உடலில் என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் வந்து கிடைக்கிது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஐயா.
விளையாட்டு அப்படின்னா பெண்கள் ஆண்கள்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. ஆண்களுக்கு நன்மை என்னென்ன கிடைக்குதோ அதே தான் பெண்களுக்கும். மேல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வலிமை வந்து நம்ம நாட்டு பெண்களோட அதிகமாக இருக்குது, காரணமே அவங்க விளையாட்டில் ஈடுபடுறதுனால தான். நம்ம விளையாட்டில் வந்துட்டு ஈடுபடாதனால பெண்களோட சராசரி உயரம் ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்களோட வலிமையும் குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ காலப்போக்கில் இப்போ முன்னாடி மாதிரி இப்போ இல்லை, பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுறாங்க, குறிப்பாக சைக்கிள் போட்டில் அவங்க கலந்துக்கிறதுனால உடல் வலிமையாகுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ ஆண்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ, தசை எலும்பு நரம்பு பலமாகுதோ, அதே போல் பெண்களுக்கும் அப்படி தான், பெண்களுக்கும் அதே போல் தான், பெண்களுக்கும் அதே சேம் தான், உடல் வலிமையாகும், எலும்பு நரம்பு பலமாகும், அவங்களுடைய வளர்ச்சி கூட தூண்டப்படும், பெண்களுடைய வளர்ச்சி கூட தூண்டப்படும்.
ஐயா, இப்போ பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் சராசரியாக மிதிவண்டி ஓட்டுனா அது ஒரு சீரான மிதிவண்டி ஓட்டமாக இருக்கும், அதே சமயம் மனிதனுடைய உடலும் ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க ஐயா?
சைக்கிள் அதாவது மிதிவண்டி பயிற்சி அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஒரு மிதிவண்டி போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா அது வேற. ஒரு சாதாரண ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதனோ மனுஷியோ, அதாவது ஆண்களோ பெண்களோ, மிதிவண்டியை வச்சு ஒரு பயிற்சி, அதாவது உடம்பு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அது என்ன பண்ணணும்னா முதல்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு பழகணும். நல்லா ஓட்டி பழகிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் பயிற்சியாக எடுத்துக்கணும், அதாவது வாரந்த வாரமாக அதை நம்ம பயிற்சி பண்ணணும், சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வயதுக்கு தந்தார் போல், அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு 10 வயது ஆண் அப்படின்னு ஒருத்தன்தான் வச்சுங்க, ஒரு பையன், அதாவது ஒரு சிறுவனுக்கு 10 வயசு அப்படின்னு வச்சுங்களேன், அவன் சைக்கிள் போட்டியில் கலந்துக்கிறதுக்காண்டி இல்லை, ஆனால் ஒரு பயிற்சியாக அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சான்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பண்ணலாம். அதே 15 வயசு சிறுவன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பண்ணலாம். அதே 20 வயசு அப்படின்னாக்க ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் பண்ணலாம். இந்த 20 கிலோமீட்டருங்கிறது வந்து வாரத்துக்கு 4 நாள் ஒரு 2 நாள் தொடர்ச்சியான பயிற்சி பண்ணிட்டு 3வது நாள் வந்து அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட், அதாவது ஓய்வு எடுத்துக்கலாம், அல்லது 1 நாள் பயிற்சி பண்ணிட்டு 1 நாள் ஓய்வு எடுத்துக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக 5 நாள் பயிற்சி பண்ணிட்டு 2 நாள் ஓய்வு எடுத்துக்கலாம். வாரத்தில் 7 நாள் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. பெண்கள் வந்து ஒரு 10 வயது பெண் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 15 வயசு பெண் அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர், ஒரு 20 வயசு பெண்ணா ஒரு 10 கிலோமீட்டர் இந்த லெவல பயிற்சி எடுத்துக்கலாம். இவங்க போட்டியில கலந்துக்காதவங்களுக்கு சொல்றேன். அதே போல ஆண்களும் வந்து அதை விட கூட ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு பெண்கள் வந்து 10 வயது பெண் 5 கிலோமீட்டர்னா ஆண்கள் 8 கிலோமீட்டர் பண்ணிக்கலாம். 15 கிலோமீட்டர் ஓட்டுற பெண்கள், 15 வயசு உள்ள பெண்கள் வந்து 15 கிலோமீட்டர் ஓட்டினா ஆண்கள் 20 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதாவது அவங்களோட கூட ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டலாம். இதுக்கு மேல நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 20 வயசு உள்ள, அதாவது 20 வயசு மேன் அப்படின்னு சொல்லுவோம், அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 18 எவோ, அப்புறம் மென் அப்படிங்கிறவங்க வந்து 23 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் மென். 19 23 வயசு உள்ளவங்களுக்கு வந்து மென் எலைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 18 கீழ் வயசு உள்ளவங்க, அப்புறம் 14 வயசு கீழே உள்ளவங்க, அப்புறம் 14 வயசு கீழே உள்ளவங்க. இதுதான் அந்த பிரிவுகள். இந்த 5 பிரிவுகள் இருக்கு சைக்கிள்ல. இது வந்து சைக்கிள் போட்டுல கலந்துக்கிறவங்களுக்கு, சாதாரண சும்மா பயிற்சியா போடுறவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணலாம். ஒரு அண்டர் 14 ஒரு 4 கிலோமீட்டர், அண்டர் 16 ஒரு 8 கிலோமீட்டர், அண்டர் 18 ஒரு 15 கிலோமீட்டர், 18 எபோவ் உள்ளவங்க ஒரு 20 கிலோமீட்டர். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு அதை விட கம்மியாக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் குறைவாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம், அந்த சைக்கிள் ஓட்டி அந்த பயிற்சியை எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக ஓட்டணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு செஞ்சாலே போதும். அவங்க பயிற்சி பண்ண அவங்களுக்கு அது ஈஸியாக, அதாவது இலகுவாகிடும், அதாவது ஓட்டுறதுக்கு இலகுவாகிடும். அவங்களோட உடல்நிலையை பொறுத்து, அவங்களுக்கு உடல் பலத்தை பொறுத்து அவங்க அதை கூட்டியே குறைச்சே பண்ணிக்கலாம். அதை வந்து குறிப்பாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அவங்க உடல்நிலையை பொறுத்து மாறுபடும். வயசு ஒரு கணக்காக சொன்னால் கூட அவங்களோட உடல் நிலைமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உடல் நிலைமை, உடல் திறமை, உடல் பலம், அதை பொறுத்து அந்த தூரங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். சில பேர் சொல்லுவாங்க நான் 10 வயசு பொண்ணாக இருக்கும், இல்லை 10 வயசு பையனா, நான் வந்து 15 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் 5 கிலோமீட்டர் ஓட்ட முடியலம்பாங்க. அவங்களாம் பழகிக்கணும், அவ்வளோதான், அதை பொறுத்து.
ஐயா, இப்ப நம்ம விளையாட்டு அப்படிங்கிறப்ப பள்ளி கல்லூரி குறிப்பா பல்கலைக்கழகங்களை தாண்டி நிறைய கால்பந்து போட்டி, மட்டைப்பந்து போட்டி, இறகு பந்து போட்டி, இதெல்லாம் நிறைய கழகங்களுடைய அடிப்படையில நிறைய அந்த போட்டி விளையாட்டு கழகங்கள், விளையாட்டுத் துறைகள் போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவை இந்த சைக்கிள் போட்டிகளையும் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வா போட்டிகளை வச்சு நடத்துறாங்க, எந்த மாதிரி பரிசுகள் வந்து வழங்குறாங்க, இந்த விளையாட்டு வீரர்கள் சைக்கிள் போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி மட்டைப்பந்துலயும் கால்பந்துலயும் எப்படி கழகங்கள் இருக்குதோ அதே போல சைக்கிள்லயும் கழகம் இருக்கு. சைக்கிள் விளையாட்டு கழகமும் இருக்குது. அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது, ஆல் இண்டியா லெவல்லையும் இருக்குது. இப்போ அவங்க சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவங்களுக்கு கழகத்துல இணைச்சு சைக்கிள் கழகத்துல வந்து அவங்களாம் வர்றவங்க, அதாவது ஒரு பைலான்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கிள் கழகம் புதுக்கோட்டில் மாவட்ட லெவலில் இருக்கு அப்படின்னா அதோட பைலா அப்படின்னா அதோட விதிமுறைகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு வந்துட்டு, சைக்கிளை பற்றி ஒரு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அதாவது நன்மைகளை எடுத்து சொல்லணும், பள்ளி குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், பள்ளி குழந்தைகளை வந்து விளையாட்டில் ஈடுபடுத்தணும், அவங்கள ஒரு மாவட்ட மாநில தேசிய அளவில் கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பயில, அது ஒரு விதிமுறைகள். அது விளையாட்டு கழகத்தில் வந்து உள்ள ஒரு விதிமுறைகள்னு வச்சுக்குவோம். அது வந்து மாவட்ட மாநில தேசிய அளவு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விதிமுறைகள் தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கும் அந்த கழகம் இருக்குது. அவங்களும் வந்து போதுமான அளவு ஓட்டுறவங்களுக்கு உதவி செய்து அவங்கள வந்து மாவட்ட அளவில் ஓட்டினவங்களை மாநில அளவுலையும், மாநில அளவில் ஓட்டி ஜெயித்தவங்கள வந்து ஆல் இந்தியா அதாவது தேசிய அளவுலையும் ஓட்டுறதுக்கான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் நிறையா சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு, மிதிவண்டி ஓட்டுறவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உதவி பண்ணவங்க, உதவி வாங்கிட்டவங்க நிறைய ஜெயிச்சு ஒரு பொண்ணு போட்டியில் கலந்துக்கிட்டு, அதாவது கேலோ இந்தியா சொல்ல முடியுங்களா, அதில் பெண்கள் பிரிவில் கலந்துக்கிட்டு நிறைய மெடல் எடுத்திருக்கு. அதுக்கு வந்து விளையாட்டு கழகம் உதவியாக இருக்குது. அவங்க வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எதையும் எங்கேயும் போய் எதுவும் செய்ய முடியாது. அதாவது இந்த விளையாட்டு போட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விளையாட்டு கழகத்தோட உதவியோடு தான் அவங்க மேலே இந்த போட்டியிலையும் கலந்துக்க முடியும். இதை தவிர இப்போ செப்டம்பர் 15 அண்ணா 14 ஒரு ரேஸ் நடக்குது, ஒரு சைக்கிள் போட்டி நடக்குது. அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் ஒரு போட்டி, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு, அதாவது டிவிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு ஸ்டேட் லெவல் வரையும் போகுது அந்த ஸ்கூல் லெவல் ரேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா SGFI அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தலைப்புல, அதாவது அந்த ஒரு டைரக்டர் ஸ்டேட் செலெக்ஷன் ஆகி நேஷனல் வரையும் கூட்டிட்டு போறாங்க. இது இல்லாம விளையாட்டுக் கழகம் நடத்துற போட்டிகள், அது பாத்தீங்கன்னா மாநில அளவிலான போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் நடக்குது. இதை தவிர காலேஜில் படிக்கிறவங்க, அது கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி லெவலில் ட்ராக்கு ரோடு ரேஸ் நடக்குது. அதனால போட்டிகள் வந்து செப்டம்பர் 15 ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வரையும், கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 6 சைக்கிள் மற்ற விளையாட்டுகளை போலவே சைக்கிள் போட்டி நிறைய நடக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சைக்கிள் ஓட்டுறவங்க, அந்த சைக்கிள் போட்டில் கலந்துக்கிறவங்க அந்த மாதம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பீக் சீசன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் பிஸியாக இருப்பாங்க. விளையாட்டுக் கழகம் மற்ற போட்டிகளில் இருக்கிற விளையாட்டுக் கழகம் மாதிரி சைக்கிள்லையும் விளையாட்டுக் கழகம் இருக்குன்னு சொன்னேன். அவங்க அதுக்கு தகுந்த உதவிகளை அவங்களுக்கு செய்கிறாங்க, பண்ணுறாங்க. ஸ்கூல் லெவல்லையும் அதுக்கு நல்லா ஊக்குவிப்பு கொடுக்குறாங்க. கொஞ்சம் முன்னத்துக்கு, அதாவது ஒரு 20 முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, இப்போ நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஓரளவுக்கு இருக்கு. இதில் இன்னும் வளரணும், இன்னும் நிறைய பேர் விளையாட்டுக்கு வரணும். பெற்றோர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் வந்து ஸ்டூடெண்டோட, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லணும் அதுதான் பெற்றோர்கள் கேட்பாங்க. பெற்றோர்கள் சில பேர் தான் வந்து இந்த விளையாட்டை நீ கலந்துக்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எதை வந்து அவங்க முன்மொழிகிறாங்களோ, எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் வந்து பெற்றோர்கள் வந்து செய்வாங்க. ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரங்கள், அதாவது அவன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மட்டைப்பந்து கால்ஃப் பந்து இதுக்கு தானே விளம்பரங்கள் அதிகமாக இருக்குது, அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது பெற்றோர்களும் அதைத்தான் ஆமோதிப்பாங்க. ஆனால் சைக்கிள் போட்டிக்கு அவங்க வர்றதில்ல அப்படின்னா அதை பற்றி விளம்பரங்கள் கம்மி, அது ஒரு விழிப்புணர்ச்சி ரொம்ப அதற்காட்டிலும் கம்மி, அதாவது மற்ற விளையாட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து விழிப்புணர்ச்சி ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது ஒரு சில பேர் தான் அந்த சைக்கிள் ஓடுறதை விரும்புகிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் கிராமத்தில் இருக்கிறவங்க, இந்த கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைக்கிள் ஓட்டுறதை விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிராமத்துலேருந்து ஸ்கூலுக்கு வந்து வரும்போது சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் வர்றாங்க. இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பற்றுதல் வந்துடுது, அதனால் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கிராமத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் சைக்கிள் ஓட்ட வர்றாங்க. அது ரொம்ப குறைவு தான். புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் விட்டு எண்ணி விடலாம் சைக்கிள் ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப 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 குறைவா இருக்கு. ஒரு 10 கூட இல்லை. இப்போ ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2009 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இந்த காலகட்டத்தில் நம்ம புதுக்கோட்டையில் சைக்கிளிஸ்ட் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 30, 40, 50 கூட இருந்தாங்க. அங்கே நம்ம புதுக்கோட்டை திருவப்பூர் அந்த ஏரியாவில் அந்த சரௌண்டிங்கில் ஒரு 20, 15, 20 பேர், புதுக்கோட்டை இங்கிட்டு முள்ளூர் மச்சுவாடி சரௌண்டிங்கில் ஒரு 10, 20 பேர். அப்போது 2014 வந்துட்டு நம்ம புதுக்கோட்டை சைக்கிளிஸ்ட் வந்து ஸ்டேட் லெவலில் சாம்பியன்ஷிப் அடித்தாங்க. ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு மாநில அளவிலான ஒரு போட்டியில், 2016 மாநில அளவிலான நடந்த ஒரு சைக்கிள் போட்டியில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் சாம்பியன். இது யாருக்கு தெரியும், எவ்வளோ பேருக்கு தெரியும், அந்த அளவுக்கு தான் இருக்குது சைக்கிள். 2013 வந்து ரன்னரு, 14 ரன்னரு, 15 ரன்னரு, 16 வந்து ஸ்டேட் சாம்பியன். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அதுக்கு விளம்பரம் இல்லை, அதை வந்துட்டு ஸ்பான்சர்ஸ் இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சைக்கிள் ஓட்டுறவங்க ரொம்ப கம்மி, இந்தியா லெவலில் ரொம்ப கம்மி. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை லைக் பண்ணாங்கன்னா பெற்றோர்கள் நிச்சயம் அதுக்கு பக்கத்துலையாக இருப்பாங்க. பெற்றோர்களும் அந்த அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைங்களை வந்துட்டு அந்த விளையாட்டில் ஈடுபடுத்தணும். பொதுவாகவே பெற்றோர்கள் வந்து ஒரு விளையாட்டில் ஈடுபடுத்த விரும்புறது இல்லை, அவங்களுக்கு என்னென்னா மார்க் வாங்கணும், படிக்கணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்க. அது நல்ல ஒரு அபிப்பிராயம் தான். பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறில்லை, பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதான் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமே படிப்பில் தான் இருக்குது. அதை காட்டிலும் முன்னேற்றம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை காட்டிலும் முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியங்கிறத வந்து பெற்றோர்கள் உணரணும். அப்படி உணர்ந்தா தான் அவங்கள விளையாட்டில் ஈடுபடுத்துவாங்க. சைக்கிளில் தானும் கிடையாது, ஒரு மட்டைப்பந்து, ஒரு கால்பந்து, ஒரு ஹாக்கி, எதில் வேணாலும் அவங்கள ஈடுபடுத்தலாம், அதை சைக்கிளையும் ஈடுபடுத்தலாம். அப்படி வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும், அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கணும். அப்போ தான் விளையாட்டில் விளையாட வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும், சைக்கிளில் போட்டியில் கலந்துங்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அந்த அளவுக்கு இப்போ இல்லை.
ஐயா, இன்றைய சைக்கிள் தினத்துல இன்றைய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு சைக்கிள் பயிற்சி எடுத்துக்கிறதுல சைக்கிள் ஓட்டுறது குறித்து எப்படிப்பட்ட ஒரு அறிவுரைய நீங்க வழங்க விரும்புறீங்க ஐயா?
மற்ற கேம் மாதிரி சைக்கிள் இல்லை. மற்ற ஒரு கால்பந்து மாதிரியோ, சில ரன்னிங் சொல்றாங்களா, 100 மீட்டர்ஸ், 1000 மீட்டர்ஸ் இந்த மாதிரி ரன்னிங் மாதிரியோ இல்லை ஹாக்கி மாதிரியோ இல்லை மட்டைப்பந்து மாதிரியோ சைக்கிள் இல்லை. சைக்கிளிங் வந்து ஒரு கடுமையான ஒரு விளையாட்டு. அதுக்கு நிறைய பயிற்சி எடுத்துக்கணும், நிறைய துணை பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கணும், உடம்ப ரொம்ப வலிமையா வச்சுக்கணும். சைக்கிள் ஓட்டுறதுனால உடம்பு வலிமையாங்கிறத காட்டிலும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு உடல் வலிமை வேணும், மன திடம் வேணும், நல்ல ஒரு சாப்பாடு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு அடிப்படை ஒரு தகுதி. இதை இல்லாம நம்ம ஒரு நல்ல ஒரு சைக்கிள் நம்ம விலைக்கு வாங்கிக்கணும், விலை மதிப்புள்ள ஒரு விளையாட்டு சைக்கிள். எப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு அதிகமான ஒரு செலவாகும், அதே போல சைக்கிள் வாங்குறதுக்கு அதிகமான ஒரு செலவாகும். அதனால ஏழை மாணவர்கள் அதில் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நான் என்ன அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இல்லை நீங்கள் விளையாட வரணும், வந்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டு கழக உங்களுக்கு துணை நிற்கும், உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நிச்சயம் உங்கள் உழைப்புக்கு தகுந்த திறமைக்கு தகுந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து சைக்கிள் விளையாடணும், சைக்கிள் விளையாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணுங்கிறது என்னோட அபிப்பிராயம்.
இன்றைய உலக மிதிவண்டி தின சிறப்பு நிகழ்ச்சியில மிதிவண்டி எப்படி ஓட்டணும், எந்த வயசுல இருந்து இந்த மிதிவண்டிய ஓட்டுறதுக்கு துவங்கணும், அந்த மிதிவண்டி ஓட்டத்தினுடைய வரைமுறைகள், அது ஓட்டுறதுனால எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி கிடைக்குது, உடல் எந்த அளவுக்கு பலமடையுது, இந்திய அளவுல உலக அளவுல மிதிவண்டி போட்டிகள் எப்படி நடக்குது, அதுக்கான பயிற்சிகள் என்ன, அதுக்கான பரிசுகள் என்ன அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பான மிக தெளிவான ஒரு பதிலுரைகளை வழங்குனீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பா உங்களுக்கு உலக மிதிவண்டி தின வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை மச்சுவாடி தமிழ்நாடு சைக்கிள் ஓட்டுதல் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு நடராஜன் என்கின்ற போஸ் அவர்கள் மீண்டும் மிதிவண்டி பயணம் பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.